விவிலிய தேடல் திருப்பாடல்கள் 145 முதல் 150 முடிய.
எனது அருமை அன்புள்ளங்களே, மேலாண்மையியல் பேராசிரியரான கென்னத் பிளான்ஷார்ட் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிமிட மேலாளர், 1 மினிட் மேனேஜர் என்ற புகழ்பெற்ற நூலை வெளியிட்டார். இந்நூலில் கூறப்பட்டுள்ள ஒரு கருத்து இன்றைய நம்முடைய விவிலிய தேடலை ஆரம்பித்து வைக்கின்றது. சிறந்ததொரு மேலாண்மைக்கு தேவையான 3 அம்சங்கள் இந்த நூலில் பேசப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று 1 நிமிட போற்றுதல் அல்லது 1 நிமிட புகழ்தல், 1 மினிட் பிரைசிங்ஸ். இந்த கருத்தின் விளக்கம் இதுதான். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஒருவர் நல்லதொன்றை செய்யும்போது அந்நேரமே அவரை கையும் நல்லதுமாய் பிடித்து அவரை புகழ்வது அவசியம். இதுதான் 1 நிமிட புகழ்தலின் அடிப்படை. அன்பு நெஞ்சங்களே, கையும் நல்லதுமாய் பிடித்து என்று நான் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் நம்மில் பலர் குறைந்தபட்சம் ஒரு புன்னகை செய்திருப்போம், இல்லையா? இதுவரை நாம் கேட்டிராத ஒரு சொற்றொடர் இது. கையும் களவுமாய் ஒருவரை பிடிப்பதுதான் நாம் அடிக்கடி கேட்பது, அடிக்கடி செயல்படுத்துவது. அதிலும் சிறப்பாக ஒரு நிறுவனத்தின் மேலாளராக இருப்பவரின் பணியே குற்றம் செய்பவர்களை கையும் களவுமாய் பிடிப்பது என்பது நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துள்ள ஒரு கருத்து. நிறுவனத்தின் ஒரு ஊழியர் பிடிபட்டார் என்று கேட்டதுமே அந்த ஊழியர் தவறு செய்து பிடிபட்டார் என்பதை மட்டுமே நாம் எண்ணி பார்ப்போம். கென் பிளான்ஷார்ட் கூறும் அந்த 1 நிமிட மேலாளர் நல்லது செய்யும் ஊழியரை அவ்விடத்திலேயே அக்கணமே பிடித்து அவரை புகழ்வார் என்றும், இதனால் அந்த நிறுவனம் அதிக பயன்பெறும் என்றும் கூறுகின்றார். அன்பு இதயங்களே, பொதுவாகவே நம்முடைய நிறுவனங்களில் நல்லவை நடைபெறும்போது அவை உடனுக்குடன் உணரப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை. அதே நேரம் தவறுகள் நடைபெறும்போது அவை உடனே பேசப்படும், விளம்பரப்படுத்தப்படும். அல்லது யாராவது மிகப்பெரிய நற்செயலை செய்திருந்தால் அது உடனுக்குடன் புகழப்படும். மற்றபடி ஒவ்வொரு நாளும் நடைபெறும் நற்செயல்கள் யார் கவனத்தையும் ஈர்ப்பதில்லை. ஒருவர் தொடர்ந்து சின்ன சின்ன விடயங்களில் திறம்பட நல்ல வகையில் செயல்பட்டால் அவரது பெயர் ஆண்டறிக்கையில் ஒருவேளை இடம்பெறலாம். இந்த போக்கிற்கு நேர் மாறாக அமைவது கென் பிளான்ஷார்ட் சொல்லித்தரும் 1 நிமிட புகழ்தல் அல்லது 1 நிமிட போற்றுதல். அன்பு இதயங்களே, இந்த எண்ணத்தை இன்று என்னுடைய உள்ளத்தில் தட்டி எழுப்பியது நாம் சிந்திக்கும் 6 திருப்பாடல்கள். ஆம், இன்றும் இனிவரும் விவிலிய தேடல்களிலும் நாம் திருப்பாடல்கள் நூலில் இடம்பெறும் இறுதி 6 திருப்பாடல்களை ஒரு சேர எண்ணி பார்க்க முயல்வோம். திருப்பாடல் 145 முதல் 150 முடிய உள்ள இந்த இறுதி 6 திருப்பாடல்களும் இறைவனை புகழ்தல் போற்றுதல் என்ற மைய கருத்துடன் அமைந்துள்ள பாடல்கள். அரசராம் கடவுள் போற்றி, மீட்பராம் கடவுள் போற்றி, எல்லாம் வல்ல இறைவன் போற்றி, அனைத்துலக ஆண்டவரை போற்றிடு, மக்களில் மகிழ்ச்சியுறும் மாமன்னர் போற்றி, தூயகத்தில் இறைவன் போற்றி என்று இந்த இறுதி 6 திருப்பாடல்களும் தலைப்பிடப்பட்டுள்ளன. அன்பு இதயங்களே, நமது புகழ்தல் போற்றுதல் ஆகிய செயல்பாடுகளால் இறைவன் இன்னும் புகழ் பெறுவார், இன்னும் உயர்ந்த ஒரு நிலையை அடைவார் என்று எண்ணுவது எவ்வளவு பொருள் நிறைந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இறைவனை புகழ்வதால் போற்றுவதால் நாம் உயர்ந்த நிலையை அடைவோம். நம்மில் இன்னும் பறந்து விரிந்து உயர்ந்த ஓர் உள்ளம் உருவாகும், இதில் ஐயமே இல்லை. திருப்பாடல் 145 முதல் வரிகள் மனித வாழ்வில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஓர் உயர்ந்த பழக்கத்தை வலியுறுத்துகின்றன.
என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன்.
அன்பு இதயங்களே, சிறிதோ பெரிதோ வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நிகழும் சிறு நன்மைகளையும் மனதார புகழ்வது நம்முடைய உடல் மனம் என்ற இரு உலகங்களையும் நலமாக வைத்திருக்க உறுதியான வழி. இந்த புகழ் வார்த்தைகளை ஒப்புக்காக வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் உள்ளத்தில் உணரும் உண்மையான புகழாக அடுத்தவருக்கு தர பழகினால். கென் பிளான்ஷார்ட் கூறும் ஒரு நிமிட புகழ்தல் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பழக்கமாகிவிட்டால் எத்தனையோ அற்புதங்கள் தொடரும். எடுத்துக்காட்டாக அன்பர்களே, நம் குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சின்ன சின்ன நல்லவைகள் நடக்கின்றன. ஆனால் இவை ஒன்றும் கவனிக்கப்படுவது இல்லை. இது என்ன பிரமாதம் என்ற ஓர் ஏளன கண்ணோட்டத்தால் பல நன்மைகள் ஒதுக்கப்படுகின்றன. இதே தினசரி நிகழ்வுகள் என்றாவது ஒரு நாள் நடக்காத போது, அல்லது இந்த நிகழ்வுகள் தவறாக நடக்கும் போது மட்டும் அவை நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றன, நம்முடைய கண்டனத்தை கோபத்தை பெறுகின்றன. நான் முன்பு ஒருமுறை கூறிய கதை ஒன்றை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகின்றேன். தான் மட்டுமே உழைப்பது போலவும், வீட்டில் தங்கியிருக்கும் மனைவி ஒன்றும் பிரமாதமாக செய்வதில்லை என்பது போலவும் வாழும் ஒரு வீட்டுத் தலைவனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இது. ஒரு நாள் மாலையில் அந்த தலைவன் ஆபீஸ் முடிந்து வீட்டுக்குள் நுழைந்தபோது வீடு இருந்த நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீடு மிகவும் அழுக்காக இருந்தது. காலையில் அவர் மேஜையில் விட்டுச் சென்ற காஃபி கப், குளித்து ஈரப்படுத்தி படுக்கை மேல் போட்டுச் சென்ற துண்டு என்று ஆரம்பித்து எல்லாமே போட்டது போட்டபடியே இருந்தன. கழிவறை கழுவப்படாமல் நாற்றம் எடுத்தது. சமையல் அறையிலும் காலையில் வெட்டிய காய்கறியின் மிச்சங்கள் அப்படியே இருந்தன. அங்கும் அதிக நாற்றம். அதிர்ச்சியடைந்த வீட்டுத் தலைவன் முன்னறையில் சோஃபாவில் அமர்ந்து வார இதழை படித்துக் கொண்டிருந்த மனைவியிடம், என்ன ஆயிற்று, ஏன் வீடு இந்த நிலையில் உள்ளது என்று கேட்டார். மனைவி அமைதியாக, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆபீஸ் முடிந்து வந்ததும் இன்னைக்கு என்ன பிரமாதமா செஞ்சிட்ட என்று கேட்பீர்களே, அதற்கான பதில்தான் இது. இன்று நான் ஒன்றும் செய்யவில்லை என்று மனைவி அமைதியாக கூறினார். அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய குடும்பங்களில் வீட்டுத் தலைவி, பணியாளர்கள், வயது முதிர்ந்த தாய் தந்தை, நம்முடைய குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் செய்யும் நல்ல காரியங்களை கையும் நல்லதுமாய் பிடித்து அவர்களுக்கு ஒரு நிமிட புகழ்தல் வழங்கப்பட்டால் வாழ்வு இன்னும் அழகாக ஆனந்தமாக இருக்கும். எனதருமை அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக நடக்கும் நல்லவைகளை வாய் வார்த்தைகளாக சொல்ல வேண்டுமா? அப்படி சொன்னால் அது செயற்கையாக தோன்றுமே என்ற எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஓடலாம். தவறு நடக்கும்போது இதே எண்ண ஓட்டங்களை நாம் பயன்படுத்துவது இல்லையே. தவறு நடந்ததும் அது சிறு தவறாக இருந்தாலும் சுடச்சுட நான்கு வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று துடிக்கிறோமே. 1 minute blaming, அதாவது ஒரு நிமிட குறை சொல்லுதல் நமக்கு செயற்கையாக தெரிவதில்லை, ஆனால் ஒரு நிமிட புகழ்தல் நமக்கு செயற்கையாக தெரிகின்றது. இதே எண்ண ஓட்டம் இறைவனை புகழ்வதிலும் நிகழ்கின்றது. சின்ன சின்ன துன்பங்கள் வரும்போது இறைவனை கேள்விகள் கேட்பதற்கும் குறை சொல்வதற்கும் பழகிவிட்ட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெறும் சின்ன சின்ன அற்புதங்களுக்கு இறைவனை புகழ்கின்றோமா, அவருக்கு நன்றி சொல்கின்றோமா என்பதை ஆய்வு செய்து பார்ப்பது நல்லது. படுக்கையை விட்டு எழும் அந்த நொடியிலிருந்து எத்தனையோ அற்புதங்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் நடந்த வண்ணம் உள்ளன. ஆனால் படுக்கையை விட்டு எழுந்ததும் நம் மனதில் ஓடும் எண்ணங்கள் எவை? உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் வலி இருந்தால் அந்த பகுதியை பற்றியே நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றனவா? அல்லது வலி கண்ட இடம் தவிர உடலின் மற்ற பகுதிகளெல்லாம் நன்றாக இயங்குகின்றனவே என்று எண்ணி பார்க்கிறோமா? அதேபோல் மீண்டும் இரவு படுக்கச் செல்லும்போது அன்று நாம் சந்தித்த ஓரிரு பிரச்சனைகள் நம்முடைய எண்ணங்களை ஆக்கிரமிக்கின்றனவா? அல்லது பிரச்சனைகள் இல்லாமல் சென்ற அந்த நாளின் பெரும்பாலான நேரங்களை நாம் எண்ணி பார்க்கிறோமா? அன்பு இதயங்களே, வலிகளும் பிரச்சனைகளும் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது இயல்புதான், யதார்த்தம்தான். ஆனாலும் அவற்றிலிருந்து நம் கவனத்தை மாற்றும் சக்தி நம்மிடம் உள்ளது. அவ்விதம் கவனத்தை மாற்றுவதை பழக்கப்படுத்திக் கொள்வதும் நம்மிடம்தான் உள்ளது. அன்பு நெஞ்சங்களே, நல்லவற்றை காணும் கண்ணோட்டத்தையும் நல்லவற்றை உடனுக்குடன் மெச்சிக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நாம் வளர்த்து கொண்டால் அந்த உள்ளத்தின் நிறைவிலிருந்து இறை புகழும் தொடர்ந்து ஒலிக்கும். மற்றவர்களையோ இறைவனையோ புகழ்வதற்கு பிரம்மாதமாக பிரம்மாண்டமாக ஏதாவது நடக்கும் வரை நாம் காத்திருந்தால் இழப்பு நமக்குத்தான். திருப்பாடல் 145 இறுதியிலும் திருப்பாடல் 34 ஆரம்பத்திலும் தாவீது கூறும் வார்த்தைகள் நம்முடைய மனங்களில் இன்று ஆழமாக பதியட்டும்.
திருப்பாடல் 145. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. திருப்பாடல் 34. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம்.
அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசையே, கூற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாட்சியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசையே, கூற்றழகும் உயிரழகும் இறைவனின் மாட்சியே.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.